ஸ்ரீ பண்டரிநாதாய நமஹ. துகாராம் சரித்திரம் இரண்டாவது பாகம் துதி விருத்தம். மாமரை ஓதுவாயால் வாக்கமர்ந்தருள் வெண்மெய்யாள் தாமரை மலர்த்தாள் சூடி தகைமைசால் துக்காராம்ஜி நாம் வாய்ந்தவர் தம் காதை நானிலத்தோர்க்கெல்லாம் யாமறிந்து உணர்ந்தவாறே யாவரும் அறியச் சொல்வாம். துக்காராம் இல்லற தர்மம் நடத்தியது. கல்வி செல்வம் பொருட்செல்வம் என்னும் இரு செல்வங்களும் நிறைந்து சிறந்து ஓங்கி விளங்குவதான உத்தரதேசத்திலே உள்ள அழகாபுரத்தின் மேற்றிசையின் கண், நிலமகள் திலகமாய் விளங்குவதான தேவநகரத்திலே, மகாராஷ்டிர குலோத்பன்னராயும் பகவத் பக்தர்களை சாட்சாத் பகவானாகவே எண்ணுபவராயும், ஏ கோபாலா, ஏ கிருபாகரா, ஏ சிந்து கன்யாபதே, ஏ கம்சாந்தகனே, ஏ கஜேந்திர ரட்சகா, ஏ மாதவா, ஏ ராமானுஜா, ஏ திரிலோக குருமூர்த்தியே, ஏ கமலக்கண்ணா, ஏ கோபிகா ஜனரக்ஷகா என்று பலவாறாக ஸ்ரீ பண்டரிநாத நாமோச்சாரண பரராய் உள்ள துக்காராம் சுவாமி என்பவர் பண்டரிநாத பக்த சிரேஷ்டராய் விளங்கி பரம எளியராய் விளங்கிய பரதேசிக்கும் சாதுக்களுக்கும் அவ்வப்போது தான தர்மம் கொடுத்து உதவியும், எந்த ஜீவன்களுக்கும் கருணை பாராட்டியும், நியாய வழி நின்று அநியாய வழி அகன்று உள்ளவருமாய் மகா உத்தம குண சத்வாம்ச சாந்தசீலராம் பெரியார், புண்டரி புரவாசா, பக்தர்கள் நேசா, மனமோகனாம்சா, நரசிம்ம தேவா என பல நேரங்களிலும் பகிர்ந்து கொண்டே சகல கலாவினோத பரிசீலரும், இவ்வுலகானுபவங்களில் மிக விருப்புற்றவரும், பரலோக வாழ்வில் பற்றுற்றவரும், மிக பரிசுத்தமான மனமுடையவராயும், கமலக்கண்ணனுடைய நீலமேக சியாமளன் பால் பதிந்த அன்புடையவரும், வியாபார ஜீவனம் உடையவருமாய் உள்ள இத்தகையாளர்க்கு குமாரர்கள் இருவர் உள்ளர். இவ்விரு குமாரர்களும் மூத்த பத்தினியார் பிள்ளைகள் ஆவர். துக்காராம் சுவாமிகள் வியாபார சம்பாத்தியத்தில் இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் தாமரையிலே தண்ணீர் போலவும், பிள்ளைப்பூச்சியைப் போன்றும், குடும்பச் சேற்றில் அழுந்திவிடாமல் மண் பெண் பொன் என்ற முப்பொருளாசையும் அப்புறம் வைத்து மகாபரிசுத்தமுடையவராயும் சதா பாண்டரங்கரை துதித்தவராயும் அத்தலத்திலே ஆலயம் கொண்டு அமர்ந்துள்ள எம்பெருமானுக்கு பக்திவினயமாக ஆராதனைகள் புரிந்து வந்தன. இங்கனமாக தேசத்தில் மகா பஞ்சம் ஏற்பட்டு குடிகளுக்கு போதுமான ஆகாராதிகளுக்கு வழியின்றி கஷ்டப்பட்டுக் கொண்டு ஜனங்கள் காய் இலை இவைகளை கிடைத்தவரையில் புசித்து தண்ணீர் அருந்தி காலங்கடத்தி வந்தனர். இவ்வாறாய பஞ்ச காலத்திலே துக்காராம் சுவாமியின் ஜேஷ்ட மனையாள் காலகத்தை அடைந்துவிட உடனே தகன சம்ஸ்காரங்கள் முடித்து பின்னர் உத்தரக்கிரியையும் செய்தனர். இப்படியான பின்னர் சின்னாள் செல்ல இவ்வம்மையின் புத்திரர்களில் இருவரும் பிதாவின் வியாபார விஷயம் பிடியாமல் குரோதமாய் இருந்து வந்தனர். இவ்வாறு பிள்ளைகளுக்கும் பிதாவுக்கும் பரஸ்பரம் அந்யோன்ய பாவமின்றி ஒற்றுமை அற்றதற்கு காரணம் யாதெனின், பிதாவான துக்காராம் சுவாமிகள் கேழ்வரகு சோளம் முதலான தானிய வகையராட்களை பொதிமாட்டில் சுமத்திக் கொண்டு போய் சுற்று கிராமங்களில் விற்பனை செய்து வருதல் வழக்கமாய், வியாபாரம் எப்படி எனில் கிராமங்கள்தோறும் போய் அங்குள்ள ஏழை பிரதேசங்களுக்கெல்லாம் கொண்டு போன தானியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்துவிட்டு கோணிச்சாக்கை உதறி எருதின் பேரிலேயே போட்டுக்கொண்டு வீடு வந்து சேர்வார். இப்படியாக இவர் கைமுதலாக உள்ளதெல்லாம் ஒழித்துவிட்டு வீட்டில் உள்ளதை புசித்துக் கொண்டு கிருஷ்ணா என்று பஜனம் செய்து வந்தார். இத்தாசர் வியாபாரத்தால் இவ்வாறான சர்வசுத்தியும் ஒழித்துவிட்டு நிம்மதியாய் உட்காரவே வீட்டில் உள்ள பெண் ஜாதி பிள்ளைகள் மிக வருந்தி ஆகாரத்துக்கு வழியுமின்றி இப்படி கைமுதலாம் உள்ளதெல்லாம் கண்டபடி கண்டவேர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு எங்களை அன்னத்துக்கு அல்லாட விட்டீர்களே, இது நியாயமா, என்ன அநியாயம் செய்துவிட்டீர்கள் என்று பசியினால் மிக வருந்தி ஓலமிட்டு அழ ஆரம்பித்து சொல்லுவார்கள். ஐயா சுவாமிகளே, இப்படி அநியாயமாக வீட்டில் உள்ள தானியங்களை வெளியேற்றிவிட நாங்கள் ஏதோ கையிலிருந்த ஆபரணாதிகளையும் மற்றுள்ள பண்டம்பாடிகளும் சவுகாரிடம் ஈடு வைத்துவிட்டு வேறு கதியில்லாமல் பொன் பொருள் என்பது திருணமின்றி நிரபராதியாக்கிவிட்டீர்களே, இனி ஆதாராதிகளுக்கு யாது செய்வதென்று மனம் வருந்திவர்களாய் பிள்ளைகள் பிதாவை நோக்கி, ஐயனே, தாம் செய்து வந்த வர்த்தகமே வர்த்தகம், இவ்வர்த்தகம் போன்று உலகில் எவரும் செய்யமாட்டார்களே, நம் வீட்டில் உள்ளார் யாவரும் பட்டினியும் பசியுமாய் வருந்த கிராமவாசிகளிடம் தானியங்களை கொடுத்துவிட்டு வருவதும் ஓர் தர்மமோ? அந்தோ இந்த அபக்கேட்டுக்கு என்ன செய்வது, யாரை நோவது? பெரிய வர்த்தகர்களிடம் அடகு வைத்த நம் பண்டம் பணிதிகள் இருந்தாலும் இப்பஞ்சகாலத்திற்கு உதவுமே, அறியாமையால் மகாவர்த்தகம் செய்வது போல் வீட்டில் உள்ளனவெல்லாம் தொலைந்து போயிற்றே, இது விஷயம் வெளியில் சொல்லவும் வெட்கமாயிற்றே, தன்னை மிஞ்சியல்லவோ தர்மம் செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் சர்வத்தையும் தொலைத்தாய்விட்டதென்றால் இதைவிட வேறு இழிவு வேண்டுவதில்லை, இப்படி யாராவது உமை போல் செய்வார்களா என்று யோசித்துப் பாரும். பட்டை நாமமும் கொட்டை மாலையும் பூண்டதன் பலன் இதுதான் போலும், மெத்த நன்றாயிருக்கிறது. உம்முடைய அக்கிரம வியாபாரம் தெரியாது உம்மையும் ஜனங்கள் கொண்டாடுகிறார்களே, நீரே இவ்வில்லத்தில் இரும் என்று அதிகோபமாய் கூறிவிட்டு இருவர்களும் தேசாந்தரம் சென்றனர். இப்படியாக துக்காராம் சுவாமிகளது குமாரர்கள் இருவரும் வெளியேறவே இளைய மனைவியார் புருஷனை பார்ப்பதும் புருஷனான தாசர் மனைவியை பார்ப்பதுமாய் கண் கலக்கமுறவே பெண்மணியார் மனம் தாளாது வருந்தி பின்னர் ஒருவாறு தெளிந்து, அந்தோ ஏ ராகவா, எங்களுக்கு இதுவும் விதியா அல்லது பூர்வ வினையின் கதியா? அருமை மக்கள் இருவரும் அதோகதியாய் போய்விட்டனரே. அவர்கள் கையில் ஒரு காசும் இல்லையே. எங்கு போய் என்ன அவதிப்படுகிறார்களோ? பசி தாங்காத பரமார்த்த மக்களாயிற்றே. இவர்களது அருமையை அறிவார் யாருமில்லையே. என் செய்வது? எங்களுக்கு உற்ற துணை யார் இருக்கிறார்கள் என்று எண்ணியிருந்த வண்ணம் மண்ணாய் போனதுவே. ஏ ராமச்சந்திரமூர்த்தியே, தேவரீரே, எங்கள் பிள்ளைகளை காத்து மீண்டும் எங்கள் பால் திரும்பிக் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உம் கடமையே என்று வேண்டி வந்து, வீட்டில் இருவரும் இல்லாது வீடு வெறுமனே இருப்பதால் தனக்கு மனம் தாளாது சிறிது நேரம் மனம் முருந்தி சோகமுற்று கிடந்து சில நேரம் சென்று தெளிந்து எழுந்து தன் கணவரான துக்காராம் சுவாமிகள் பஜனை செய்து வருவதையும் கைமுதல் எல்லாம் போய் கடன் கேட்கவும் நியாயமில்லாதிருப்பதையும் ஆலோசித்து உடனே புறப்பட்டு சௌகாரிடம் போய் அவர்பால் தங்களுக்குற்ற கஷ்டங்களை நயவசனமாய் கூறி 100 வராகன் வரை கைமாத்தாக வாங்கி வந்து எஜமானை பார்த்து, ஐயனே, நான் தற்போதுள்ள கஷ்டத்தை நினைத்து அதை விலக்கிக் கொள்ள வேறு உபாயமின்றி சௌகாரிடம் சென்று கைமாத்துக் கடனாக 100 வராகன் வாங்கி வந்துள்ளேன். இதை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து வாருங்கள். ஆனால் முன் செய்த வியாபாரம் போல் செய்துவிடாதீர்கள். இம்முதலை கொண்டு வியாபாரம் செய்து லாபம் போக முதலை அவ்வப்போது சௌகாரிடம் கொடுத்து நாணயம் செய்து லேவாதேவியை ஒழுங்காய் செய்து வரும்படியாக பாருங்கள் என்று கூற துக்காராம் சுவாமிகள் வராகம் 100 பெற்றுக்கொண்டு போய் உப்பு சோளம் இவ்விரண்டு தினசை மட்டும் கொள்முதல் செய்து வந்து எருதில் ஏற்றிக் கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டு போகிறபோது பெருமழை பிடித்து பெய்து வர பொதி மூட்டைகளும் தானும் நனையாது ஒண்டிக் கொள்ள இடம் பார்த்தார். இடம் கிடையாமல் போகவே உப்பு மூட்டைகள் யாவும் கரைந்து போய் வெறும் சாக்குப்பை மட்டும் இருந்தன. சோள மூட்டைகளும் மழையில் நனைந்து நன்றாய் ஊறி மொத்தையாய்விட்டது. மழையோ இரவெல்லாம் பெய்ததால் வேறெங்கும் போய் தங்குவதற்கு ஹேதுவின்றி ஓர் மரத்தடியிலேயே இரவு முற்றிலும் நின்று மாடும் தானும் நனைந்து எம்பெருமானை ஸ்மரணை செய்து கொண்டே இரவை கடத்தி மெய்மறந்திருந்து வந்தார். இவ்வாறாக தாசர் மெய்மறந்திருந்தவாறாய் இருக்கிற போது நள்ளிரவிலே 4 புலிகள் பசியுற்றதாய் வந்து மாட்டை அரைந்து அடித்து இழுத்துக் கொண்டு போகவே இப்பால் துக்காராம் சுவாமிகள் மெய்மறந்ததில் இருந்து ஸ்மரணை வந்து பகிர்முகப்பட்டு மாடுகளையும் மூட்டைகளையும் பாராது மயங்கினவராய் சில தூரம் முறையில் தேடிப்போய்ப் பார்த்தும் காணாமல் தெய்வ சங்கல்பத்திற்கு யார் என் செய்வது என்று கருதி பரவசராய் வெறுப்புற்று சில மாடுகளும் மூட்டைகளும் மட்டும் அக்கம் பக்கங்களில் கிடக்கக் கண்டு மற்றவைகளை தேடிக்கொண்டு ஆகாராதிகள் இல்லாமல் வருந்தி சில தூரங்களில் அழிந்தவராய் கால்கள் தார் தாராய் கிழியப் பெற்று இரத்த விளராய் பெருக எம்பெருமானாய பாண்டரங்கனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து வரும்போது எதிரில் ஒரு சிறு மலையை கண்பட மெல்ல அதிலேறி அங்கு அதிவிலாசமுள்ளதான பாறையின் மத்தியில் அமர்ந்திருந்து இடையராது எம்பெருமான திவ்ய குண விசேஷாதிகளைப் பற்றி தனக்குத்தானே ஆராய்வாராயினார். இது எவ்வாறென்றால் அகில புவனங்களுக்கெல்லாம் தாய் போல விளங்கா நின்ற ஸ்ரீ லட்சுமி தேவியாரே என் மாதா, அவ்வகிலாண்ட புவனங்களில் படைத்தல் காத்தல் அழித்தலாகிய 3 கிருத்தியங்களுக்கும் காரணபூதனான புருஷோத்தமனே என் பிதாவாகவும் சர்வதேச காலங்களிலும் இடையராது சர்வ அவஸ்தா சமயங்களிலேயும் அவனது நாமோச்சாரணராய் துவேஷங்கள் ஒழித்துள்ள விஷ்ணுபக்தர்கள் எவர்களோ அன்னார்களே தனக்கு இனிய உற்றார் உறவார் ஆவார் என்றும் அப்பகவானது சம்பத்தாய் உள்ள மூலகங்களே தனக்கு உரிமை உள்ளனவென்றும் நினைப்புற்று வைராக்கியபரனாய் ஏ எம்பெருமானே, தேவரீரது ஆதிக்கடவுளும் பழைய புருஷோத்தமனும் சர்வலோகங்களுக்கும் மகா ஆதார வஸ்துவானவரும் நீரேயாகும். அன்றி விஸ்வகாரணனும் தேவரீரேயாம். முக்த ஆத்மாக்களாலே பெறத்தக்கதான மோட்சஸ்தானமும் அகில பிரபஞ்சங்களும் தம்மாலேயே நிறைந்திருக்கலாயின. அல்லாமலும் வாயு என்ன, யமன் என்ன, அக்னி தேவன் என்ன, வருணன் என்ன, சந்திரன் என்ன, பிரம்மன் என்ன, எனது பிதாவாகிய விஷ்ணு தேவன் என்ன, இவர்கள் அனைவர்களும் தேவரீரே என்று எனது கொள்கையாம். ஆதலால் தேவரீருக்கு அனந்த தண்டம் சமர்ப்பிக்கிறேன். ஏ கமலக்கண்ணனே, ஏ பழைய பரமபுருஷா, சம்சாரமாகிய கடலை தாண்டுவதற்கென்னது திருவிழை கைவரப்பெற்றவர்கன்றி மற்றவர்க்கு ஆகாது என்றும் ஒரு கால் சமுத்திரத்தை கைகளினாலே நீந்தினும் நீந்தலாம், இந்த சம்சார சமுத்திரத்தை நீந்துவதோ மகா அருமையினும் அருமை, அதுவோ சாதாரண சமுத்திரம், அதுவோ சாதாரண சமுத்திரம், இதுவோ மகாசமுத்திரமாகும் என அறிக, இந்த அந்த சமுத்திரமானது அளவு கடந்த நீரை காற்றினாலே பறக்கடிக்கப்பட்டதான அலைகளும் தண்ணீர் சூழ்களும் முதலைகளும் உண்டாகி மகாபயமாயுள்ள இச்சம்சாரமாயுள்ள மகாசமுத்திரமானது ஆசை என்கிற ஜலத்தோடு மதன் என்கின்ற காற்றினாலே பறக்கடிக்கப்பட்ட மோகமாகிய அலைகளின் வரிசைகளுடனே பெண்ஜாதி என்கின்ற நீச்சுழலோடும் புத்திர சகோதரர் என்ற முதலை கூட்டங்களினோடே கூடி மகாபயங்கரமாயுள்ள ஆபத் சமயத்திலே ரட்சிப்போர் அல்லவோ பந்துஜன்களாவார்கள். ஆகையினால் ஏ தீன பந்துவான தெய்வமே, ஆபத் பந்துவான ஆண்டவனே, அடியேனே சம்சாரம் என்னும் கடலை கடக்கச் செய்து அதன் மேல் நினைந்து சேவை சாதித்து ரட்சிக்க வேண்டும் என் அப்பனே என்றும் பரமகிருபாலு எனவும் ஸ்தோத்திரம் புரிந்து உள்ளம் சுக்கி நின்றார். இங்கு துக்காராம் சுவாமிகள் இவ்வாறாக இருக்க பகவான் ஓர் அரிய காரியம் செய்யலாயினர். பண்டரிநாதன் துக்காராம் சுவாமிகள் அம்சமாய் பொதிமாட்டின் மேல் வெறும் சாக்குகளை போட்டுக்கொண்டு தம் ஊர் வந்து சேர்ந்து துக்காராம் சுவாமிகள் கடன் கொடுக்க வேண்டிய சாவுக்காரைக் கண்டு 100 வராகனும் வட்டியும் கொடுத்து பாக்கியுள்ள ஓர் தொகையை கை கொண்டு வந்து சுவாமிகள் வீட்டிலேயே பொதிமாடுகளை கட்ட வேண்டிய இடத்தில் கட்டிவிட்டு கைவசம் இருந்ததான சொற்ப தொகையை சுவாமிகளது இளைய மனைவியவள் பால் கொடுத்துவிட்டு மாயாவதாரன் மாயமாய் மறைந்தருளினார். சுவாமிகள் மனையாள் மாயபுருஷன் கொடுத்த வராகன் நூற்றையும் கொண்டு வட்டியோடும் சவுக்கார் வீடடைந்து அவரிடம் ரூபாயை எண்ணி வைக்க அந்த சவுக்கார் அம்மணியை பார்த்து, நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை உங்கள் எஜமானவர் இங்கு வந்து சற்று முன்னதாக வட்டியோடும் செலுத்திவிட்டு போயினரே, உமக்கு அது விஷயம் தெரியவில்லை போதும், ஆகையால் தாம் கொண்டு வந்த தொகையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று கூற அவ்வம்மாள் மிகவும் களிப்படைந்து தொகையை எடுத்துக்கொண்டு தம் வீட்டுக்கு வந்து பார்க்க நாயகரும் மாடுகளும் வர காணாது தெரிந்து மயங்கி வெளிவந்து அவரை எதிர்நோக்கிச் சென்று பார்க்கவும் காணப்பெறாமல் பின்னும் சிலதோறும் சென்று அலைந்தும் காணாது மயங்கி வீடு வந்து எஜமான் வந்தால் பசிக்கு ஆகாரம் வேண்டுமே என்று விரைவாக சமையல் செய்து வைத்துவிட்டு இதுவரையும் காணவில்லையே என்று மீண்டும் நாயகரை தேடி வேறோர் திசை சென்று பார்க்க அப்போது சுவாமிகளார் மிக களைப்போடும் எதிர்வரவும் அவரைக் கண்டு ஆனந்தம் கொண்டு வாடிய வருத்தம் யாவும் ஒழிந்து நாயகரைக் கண்டு மனம் மகிழ்ந்து, ஏநாதா, தாம் இதுவரையும் அடிமையை தனிமையாக விட்டு இவ்வளவு நாள் இருந்துவிட்டீர்களே, காரணம் யாதோ தெரியவில்லையே, மகாபாவியாயுள்ள எனது சேர்க்கை நமக்கு ஏற்றதல்ல என்று கருதி இருந்துவிட்டீர்களோ, நல்லது, இருக்கட்டும், வந்தவர்கள் நேரே வீட்டுக்கு வராது சவுக்கார் வீட்டுக்கு சென்று கைக்கடனாக வாங்கி வந்த வராகனை நேரே கொண்டு போய் கொடுத்துவிட்டு மீதியான தொகை இங்கு வந்து என்னிடம் கொடுத்து போனீர்களே, இப்போது இங்கிருந்து வருகிறீர்களே, இதன் மர்மம் என்னவென தெரியவில்லையே, கேவலம் பொருளாசை கொண்டவள் என கருதி மிகுதமான ரூபாயை அடிமையிடம் கொடுத்துவிட்டு இப்படியும் போகலாமா என்று வருந்தி உரைத்துவிட்டு முன்னதாக இல்லம் வந்து தயார் செய்வோம் என்னும் கருத்துடையவளாய் வீடு நோக்கி வந்தனள். அங்கு மனையாள் முன்வர பின்வந்த துக்காராம் சுவாமிகள் திரும்பிச் சென்று முன்னிருந்த மலைப்பாறையை அடைந்து யோகாந்தமாய் அப்பாறையில் வீற்றிருந்து கொண்டு எம்பெருமானை ஸ்மரணை செய்து வந்தனர். இங்கு இல்லம் வந்த சுவாமிகளது மனைவியார் அன்ன ஆகாராதைகளெல்லாம் தயார் பண்ணி எதிர்பார்த்தும் காணாமையால் மதிமயங்கி மீண்டும் தான் முன்போன மார்க்கமாகவே தேடிச் சென்று அங்கு ஓர் காட்டிடையே உள்ள குன்றின் பாறையின் மீது ஏகாந்தமாயுள்ள நாதனை மருவி, ஐயனே, என்ன இப்படி வீட்டு ஞாபகமே இல்லாது அன்ன ஆகாரமும் வேண்டாது அடியாளையும் விருத்துவிட்டு இங்கு ஏகாங்கி சுவாமிகளாய் இருந்து விட்டீர்களே, இதுவென்ன பெருமோசமாயிருக்கின்றதே, ஏன் இப்படி சன்னியாசியைப் போல் பட்டினி பசியாய் கிடக்க வேணும், தலைவிதியா, நன்றாயிருக்கிறது, எழுந்து வீட்டுக்கு வாருங்கள், போகலாம் என்று அழைக்க அவர் தமது பகவத் சேவையை அந்தர்போதமாய் நடத்திக்கொண்டு பிரம்மானந்த பதிதராய் பகிமுகப்படாது மனையாள் வார்த்தையை ஏற்காது போகவே இது கண்ட மனைவியார் சுவாமிகளை நெருங்கி அவர் திருவடியில் நமஸ்கரித்து எழுந்து அலறி, அன்றோ, யான் என் செய்வேன், இப்போது என்னை வெறுத்து இங்கேயே இருந்துவிட்டால் யான் இல்லத்திருந்து என் செய்வது, அந்தோ தெய்வமே என்று அழுது கண்ணீரும் கம்பளையுமாய் வருந்தி மூச்சைப்பட்டு பேச்சற்று கிடக்கும் பேதையை சுவாமிகள் கண்டு அவளுக்கு ஹிதம் சொல்லி, நீ ஏன் இவ்வாறு இருந்துகின்றாய், காரணம் யாதோ கூறுவாய், என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அவைகளை பற்றி சிறிதும் மனம் சலிவுறாது. இதுவெல்லாம் சகஜமே எனக் கொள்ள வேண்டுமே தவிர இந்நாள் இல்லாமல் இப்போது எம்மீது விருப்பமுற்றது என்ன? யானோ இதர தர்ம விஷயாதிகளில் விரக்தியடைந்து வெளியேறி இங்கு வந்து ஏகாந்தமாய் பாறை மீதிருந்து கொண்டு பகவானும் யானுமாய் ஸ்மரணை சேவையில் இருந்து கதிமோட்சத்துக்கு வழியடிவனாய் இருக்கிற போது நீ என்பால் வந்து இடபுரிந்து என் அந்தரங்க பக்தியை கெடுப்பது நீதி அல்லவே? ஆகையால் நீ இங்கில்லாது செல்வாய் என்று கூறிவிட்டார். இது கேட்ட மனைவியார் மனம் மிக மயங்கி அடங்கா துயரடைப்பட்டு, அந்தோ எனது அரியையே பிராணவல்லபரே, இதற்கு முன்னே சுமார் 4-5 தினங்களின் முன்னர் நமது ஊர் வந்து சவுக்காரிடம் ஏற்கனவே வாங்கிய தொகையை வட்டியோடும் செலுத்தி ரசீது முதலானதும் பெற்று நம் இல்லம் வந்து என் கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்துவிட்டு வேறே யாதவமார் வார்த்தையும் சொல்லாது என்னை விட்டு புறப்பட்டு வந்து இங்கே தங்கி எம்பெருமான் மீது பஜனைகள் பாடிக்கொண்டும் தியான யோகம் செய்து கொண்டும் இருப்பதானது எனக்கு தெரிவது எப்படி? ஆகவே தேவரீர் இவ்விதமாக இவ்விடம் போய் வருகிறேன் என்று கூறி வருகிறாயும் யான் கிளேசமில்லாது ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருப்பேன். ஒன்றுமே தெரியாது, போனது வந்தது ஒன்றும் விளங்காவிடின் எப்படி தைரியமாய் பெண்பாளானவள் இருப்பாள்? இது விவரம் தெரியாமல் யான் புறப்பட்டு காடு செடி நாடு நகரங்களும் மலைகளிலும் தேடி ஆகாராதிகளும் இல்லாத அலைந்ததாலே மனக்கலக்கம் நேர்ந்து தங்களை கோபித்தேன் என்ற மனைவியை பார்த்து துக்காராம் சுவாமிகள் இவ்வாறு மனையாள் கூறிய அற்புத வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தம் சரீரம் புலகாங்கிதமாகி பண்டரிநாதனது அதி விசேஷ லீலா வினோதங்களை கேட்டு அகம் மிக மகிழ்ந்து துதி செய்து கொண்டாடி, ஏ தயாபரா, தீனக்ஷகா, கருணாநிதே, லட்சுமி சமேதா, வெங்கடேசா, பொன்ரங்க பெரிய பெருமாளே, தேவரீர் தம் பெருமையை கருதாது கேவலமான நீசனுக்கு ஒப்பான காரியங்களை மனமெருங்கி செய்தீர்களே. எப்போதும் தேவரீர் கேவலம் சங்கல்பமா சிருஷ்டியாதி முத்தொழிலும் புரியும் பேராற்றலுடைய தேவரீர் தம் அடியவர் மேலுள்ள அன்பை காட்ட வேண்டிய நிமித்தமாக தாம் தாற்கோல் பிடித்து மாடுகளை ஓட்டி வியாபாரி வேடமாய் வந்தது ஓர் விந்தையே ஆகும். யானோ உலகத்துள்ள பாபசரீதிகளைக் காட்டிலும் மகாபாபியானபடியினாலே எனக்காக தேவரீரி வேஷம் பூண்டும் சவுக்காரிடம் போய் பணம் செலுத்தியும் என் இல்லம் அடைந்து மனையாளிடத்தை பாக்கி ரூபாய் கொடுத்து வந்ததும் எண்ணி பார்க்க மாயமாகிய தம் கருணை வெளிப்படத் தோன்றலானதே என்று சொல்லி மூர்ச்சைப்பட்டு கீழே விழுந்து ஸ்மரணை மாறி பின்னர் தெளிந்து எழுந்தவராய் மனைவியை நோக்கி, ஏ புண்ணியசாலியே, என்னால் எனக்கு இந்திராதி தேவர்களுக்கும் மகா தபோதனர்களுக்கும் கிடைக்கப்பெறாத அரிய எம்பெருமான் சேவை கிடைக்கப்பெற்ற நின் பாக்கியம் மகா பாக்கியமாகும். இப்பெருமை யாவர்க்கு கிடைக்கப்பாலது? ஏ பெண்கள் மணியே, நின் ஜனன கர்ப்பத்தின் யோக்கியமே யோக்கியமாகும், நின் முன்னோர்களது தவமே மா தவமாகும் என்று பலவாறாக புகழ்ந்த சுவாமியை நோக்கி, பக்தியில் தேர்ந்த ஏ உத்தமோத்தம ஞானைஸ்வரியனே, தேவரீரது திவ்ய பக்த ஸ்லாக்கியத்தாலும் தங்கள் பத்தினியானதாலுமே அடியேனுக்கு அப்போது எம்பெருமான் சேவை கிடைத்ததானாலும் எளியனுக்குள்ள விசேஷம் ஒன்றும் இல்லையே. புண்ணிய பாபம் தெரியக்கூடாதவளான என் பேதமையை இகழாது புகழ்வது நியாயமல்லவே? எல்லாம் தேவரீரது புண்ணிய விசேஷமன்றி வேறென்று. கேவலம் மகாபாபியான யான் இல்லம் வந்த பகவானே பகவான் என்று உணராது தேவரீர் என்றல்லவோ இருந்துவிட்டேன். வந்த அந்த எம்பெருமானுக்கு யான் யாதொரு வந்தன வழிபாடும் செய்து ஆசி பெறாது நீச்சஸ்திரி ஆயினேனே, என் செய்வேன் என்று வருந்தினாள். பின்னர் நாயகரை நோக்கி, ஓ என் ஐயனே, யான் இப்போது இல்லம் சென்று தேவரேற்கு அமுது தயாரித்து எடுத்துக் கொண்டு வருகிறேன். அதுவரையில் இவ்விடம் விட்டு அகலாதிருக்குமாறு வேண்டுகிறேன் என்று வீடு வந்து சேர்ந்து ஸ்நானபானம் முடித்து அமுது சமைத்து எடுத்துக் கொண்டு வந்து தன் எஜமானனுக்கு படைத்து மிச்சத்தை தானுண்டு இவ்வாறு பல நாள் நடத்தி வரும்போது ஒரு நாள் ரொட்டி திட்ட கூட 3 காசுக்கு வழியில்லாமல் சுவாமிகளிடம் மனையால் வந்து, ஏ சுவாமி, இன்று தலிகைக்கு ஏதும் கதியின்றி நிர்கதியாயிருக்கிறதே என்று அவர் காதில் போட, அப்போது சாதுவானவர், ஏ ஸ்திரீகள் நாயகமே, நம் ஜென்மாந்திரங்களில் என்ன பாவத்தை புரிந்தோமோ அக்கர்மாவுக்கு தகுந்த பலன்தான் நமக்கு கடவுளாலே கொடுக்கப்படுமன்றி வேறு என்ன கிடைக்கும்? இது தெரியாமல் என்னை வந்து தொந்தரவு செய்வது தகாது. வினைக்கீடான பல பிராப்திகளை தந்து ரட்சிக்க கடவுள் இருக்கிற போது நீ ஏன் அது விஷயமான கவலை கொள்கிறாய் என்று கூற, அப்பெண்மணி, ஏ சுவாமி, புருஷாளுடைய பிரயாசியின்றி எம்பெருமானது கிருபையால் எப்படி கிடைக்கும்? தெய்வமானது காட்டுமையின்றி ஊட்டுவதுண்டோ? சுவாமியானவர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து ஸ்நான அனுஷ்டானம் முடித்துக் கொண்டு நம் வீட்டகம் பாயிட்டு படுத்திருப்போமானால் அந்த கடவுள் எவ்வாறு நமக்கு அன்னவஸ்திராதிகளை கொண்டு வந்து தருவார்? அன்றியும் இவ்வளவு ஸ்தூல சரீரம் பெற்றுள்ள நாம் எம்பெருமானுக்கு சமன் தரதாகுமா? இன்னும் பூமியில் அழுது விரைதளித்து பின்னர் களையெடுத்து காலாகாலத்தில் நீர்ப்பாய்ச்சி காவல் காத்து பயிர்பார்த்து வாராது ஈஸ்வரன் கொடுப்பார் என்று தெய்வ வழிபாடு செய்து வந்து விட்டால் மட்டும் போதுமா? ஏ சுவாமி, இது என்ன நீங்கள் சொல்வது தங்களுக்கே சரியே தவிர மற்றையோர் ஒப்ப வேண்டாமா? இன்னும் ஓர் இலை போட்டு அதிலே அறுவகை சுவைக்கறிகளோடும் அன்னமும் பரிமாறிவிட்டு கைகட்டி சும்மா இருந்தால் பசி தீர்ந்து விடுமா? கையினால் அன்னம் கறிகளை கலந்து பிசைந்து உண்டாலல்லவோ பசி தீரும். இதேபோல முன்னம் துருவன், திரௌபதி, பிரகலாதன், கரியரசன் முதலிய பிரபல பக்தர்களெல்லாம் தங்கள் தங்கள் ஆபத்து காலத்தில் ஏ நாராயணா, ஜெகத்காரணா, வேதபாராயணா, சர்வ பரிபூர்ணா, லட்சுமி தாரணா என்று மிகவும் வருந்தி முறையிட்டதாலன்றோ அப்போது பகவான் அவர்கள் முன் வந்தருளினார். அங்கனம் இல்லாது நாம் வாய் மூடிக்கொண்டு நம் வீட்டில் சொகுசாக இருந்து வந்தால் பகவான் வந்து கடாட்சிப்பாரோ? ஆதலால் ஏ நாதா, தாம் இல்லற தர்மம் நடத்தி பகவத்பக்தியும் செய்து வருவோமானால் நமக்கு அவர் கிருபை பாலிப்பார் என்று சுவாமிகளை பத்தினியார் அழைத்துக் கொண்டு வந்து அவை கிருபை பாலிப்பார் என்று கூற அவர் கிருபை பாலிப்பார் என்று சுவாமிகளை பத்தினியார் அழைத்துக் கொண்டு வந்து இல்லம் சேர்த்து பக்கத்து வீட்டில் அன்று 3 பைசா பெற்று ரொட்டி செய்து அன்று இரவில் இருவரும் புசித்து பசி தீர்ந்து மனைவியார் சுவாமிகளை வெளிப்போகாது காத்து வறுமையினாலே இரவும் பகலும் துன்புற்று வந்தனர். மகா சாதுவான துக்காராம் சுவாமிகள் எப்போதும் வழக்கம் போல் ஸ்ரீ பாண்டரங்கேசனையை மனதில் தியானித்தவராய் நாமோச்சாரணம் செய்து கொண்டே இருந்தார். இவ்விருவரும் இவ்வாறு வறுமைப்பட்டு காலக்ஷேபம் செய்து வரும்போது அவ்வூரில் உள்ள வணிகன் ஒருவன் துக்காராம் சுவாமிகளின் நிலைமை அறிந்தவனாக அப்பால் வந்து, ஏ உத்தம பக்த சிகாமணியே, தேவாள் இவ்வாறு இருப்பின் எவ்வாறு ஜீவிப்பது? புருஷாளாயுள்ளவாள் தன்னால் ஆன மட்டும் ஏதும் ஓர் தொழில் பார்த்து பொருளீட்டி ஜீவனம் செய்ய வேண்டுவது அவசியமாகும். இதைவிட்டு சும்மா இருப்பின் குடும்ப காரியம் நடைபெறுவது எப்படி என்று கூறினவராய் சுவாமியை அழைத்துக் கொண்டு போய் தமது புஞ்சிக் கொல்லை சாகுபடியை காண்பித்து, இந்த பயிர்களில் எவ்வளவோ பறவைகள் வந்து விழுந்து பயிர்களை நாசம் செய்து போகின்றதை பாருங்கள். இப்பட்சிகளை தாங்கள் விரட்டிக் கொண்டிருந்தால் எனக்கும் நன்மை உண்டாகும். தங்களுக்கும் நான் இந்த பலனில் 1/8 தானியம் கொடுத்து உதவலாம் என்று கூற சுவாமிகளும் அதற்கு சம்மதித்து அக்கொல்லையின் மத்திய பாகத்தில் ஒரு பர்ணசாலையை தயார் செய்து கொண்டு அதிலிருந்து பட்சிகள் வந்தால் கவன் கல்லிருந்து பறவைகளை ஓட்டி இடையிலே எம்பெருமானை குறித்து இரவும் பகலும் பாடியும் மெய்மறந்து ஆடியும், ஏ பாண்டரங்கா, பக்தசங்கா, பரந்தாமா, முகுந்தா, கேசவா, வைகுந்த வாசா என்று பெரிய சப்தமாக கூக்குரலிட்டுக் கொண்டு எப்போதும் தெய்வ தியானபரராக இருக்க, காட்டில் வாழும் காடை, கௌதாரி, மணிப்புரா, மாடப்புரா முதலிய பலவகை பட்சி ஜாதிகளெல்லாம் கூட்டம் கூட்டமாய் வந்து மண்டி தானிய மணிகளை கொய்து கொண்டு போய்விடுவது வழக்கமாயிற்று. சுவாமிகள் பஜகோவிந்தம் போடுவதில் குறைவில்லை, பட்சிகள் கதிர்கொண்டு போவதிலும் குறைவில்லாமல் இருந்து வந்தது. கொல்லை சொந்தக்கார வணிகரும் காவல் போட்டுவிட்டோமே என்று தைரியத்தினாலே அடிக்கடி வந்து பாராமல் அசட்டியாயிருந்து சில நாள் செல்லவிட்டு ஓர் நாள் வந்து கொல்லையை பார்க்க, தானிய மணியே கண்ணில் புலப்படாமல் வெறும் பயிராக காணப்பட்டது கண்டு வயிறறிந்து, ஐயோ இதென்ன அநியாயமாயிருக்கிறதே, காணிக்கலங்கூட காணாது போல் தெரிகிறதே, உபகாரம் செய்ய அபகாரம் நேர்ந்ததே, இந்த துக்காராம் பறவைகளை கூட்டி பாட்டு பாடி அவைகளை தானியங்களை கொள்ளை கொண்டு போக காத்தவராய் முடிந்ததே ஒழிய தானியம் போகாமைக்கு காத்ததாக தெரியவில்லையே. அந்தோ சுவாமியாரே, இவ்வநீதி எங்குண்டையா? இதனால் நீர் பயிரை காவாது பட்சியை காத்ததாய் தெரிந்தது. போதும், பரணையை விட்டு இறங்கும் அம்மாள் கெட்ட கேட்டுக்கு முக்காடு கூடவா என்பது போல பலன்களை பக்ஷி கொண்டு போய்விட்டாலும் பரணையில் குறைவில்லை. இதுவல்லவோ காவல், இந்த காவல் கூலிக்கு கூட காணியில் நெல்லை காணோமே என்று கோபித்தவராய் ஊரவர் பால் வந்து துக்காராம் சுவாமியின் காவலை பற்றி இகழ்ந்து கூறி, இவர் உத்தமரான சத்திய சிந்தராயிற்றே என்றும் பிறர் பொருளை தன் பொருள் போல பாதுகாப்பவர் என்று அல்லவோ நியமித்தேன், இவர் இப்படி பக்ஷிகளுக்கும் கொள்ளையிடுவார் என்று தெரியாமல் போயிற்றே. தவிர இவருக்கு இந்த காவல் காத்ததற்கு தினமும் படிவேரை கொடுத்து வந்தேனே. இவர் யோக்கியதையை கேளுங்கள் ஐயா என்று ஊரவர்களிடம் இகழ்ந்து கூறி வரும்போது கேட்டு வந்த சில கிரகஸ்தர்கள் அவ்வணிகரை நோக்கி, ஏ வர்த்தகரே, தாம் துக்காராம் சுவாமிகளை பற்றி நன்றாய் தெரிந்தவர். அவரோ சாது. அவரை கொல்லை காவலுக்கு வைத்து பின்னே அவர் மேல் பழிகூற இகழ்ந்து பேசுவது நியாயமன்று. இனி அவரை விட்டு வேறு யாரையும் வைத்துக் கொள்வதே சரியே தவிர அவரை சதா தூஷித்து வருவதால் பயனில்லை என கரார் செய்தும், இனி நீர் கொல்லை மாசூலை அறுவடை செய்யும் காலத்தில் அப்போது கண்டு முதலாகும் தானியங்களை ஏற்கனவே சென்ற வருட கணக்கு முதலுக்கு குறைவுபட்டதாக தெரியுமானால் அப்போது சுவாமியை அழைத்து இந்த குறைவுக்கு காரணம் என்ன சொல்கிறீர் என்று கேட்கலாம். அதுவரை அவரை ஒன்றும் சொல்வது கூடாது என கண்டித்து வந்தனர். இது கேட்ட கொல்லையின் சொந்தக்கார வணிகர், ஐயன்மீர், நீங்கள் சொல்வதை நான் ஒருவராக கேட்கிறேன். ஆனாலும் ஏற்கனவே அக்கொல்லை வெள்ளாமையை நான் நன்றாய் தெரிந்து வந்துள்ளேன். ஆதலாலும் சென்ற வருட விளைவுக்கு இவ்வருடம் மிகக் குறைவாயிருந்து வருவதாலும் இந்த குறைவானது விளையாக்குறைவாக எண்ணமிட இல்லாததாலும் விளைவு சரிவர பிடித்திருந்ததை நான் நன்றாய் நடமுதலில் கவனித்திருப்பதாலும் ஆகவே விளைந்ததை பட்சிகள் சூறையாடின. சூறையாடின குறைவே ஒழிய விளையாக்குறை அல்ல என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதனால் அவரை அக்கிரமமாக பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. அன்றி நான் பொய்ப்பித்தலாய்க்காரன் அல்ல என்பதையும் அதில் காரியமில்லை என்பதையும் நான் அறிவேன். ஆகையால் தாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்த பிரகாரமாக இவ்வருட அறுவடை செய்து பார்த்து அதன்மேல் பேசிக் கொள்வோம் என்று முடித்துவிட்டு பின்னர் அறுவடை காலம் வர அச்சமயம் வேலையாட்களைக் கொண்டு அறுவடை செய்து தானியங்களைக் கண்டு முதல் செய்து அளவு போட்டு பார்க்க சென்ற வருட கண்டு முதலுக்கு இவ்வருட கண்டு முதல் இரண்டு பங்கு அதிகமாய் இருக்க கண்டார்கள். இதனை அறிந்த வணிகனார் மிகவும் சந்தோஷமடைவராய் ஆச்சரியமுற்று, அந்தோ நம் துக்காராம் சுவாமிகள் மீது வீணாக பழிசுமத்தியவரை எவர்வாலும் இழுத்துக் கூறி வந்தோமே, இப்பாவத்துக்கு என் செய்வது என்று தனக்குத்தானே இறங்கி வருந்தி உத்தமோத்தமராயுள்ள சுவாமிகளின் தத்துவம் அறியாதவரை பற்றி ஞானமில்லாது தூஷித்து விட்டேனே. ஊராரிடம் பலவாறாக பழிகூறி சிந்தித்தேனே. நியாயம் தெரியாது பலவாறவரை சர்வசாமான்யராக நினைத்து நிந்தித்தேனே. அவரது சாது சன்மார்க்கத்தன்மையை நன்றாய் அறியாமல் துக்காராமை துக்கராமாக செய்தேனே. இவ்வநீதியின் பாவத்தால் என்ன தோஷம் சம்பவிக்குமோ அறியேனே. கேவலம் சொத்தை கவனித்து கவலைப்பட்டேனே என்று அவரது மென்மையான பக்தி ஞான சீலத்தை பற்றி பெரிதும் பாராட்டாது பாழ்பட்டேனே. சத்தசத்து தெரியாமல் சாமானியன் ஆயினேனே. இனி எம் சாதுமணியை தூஷித்து அவர் மனசுக்கு வருத்தம் ஏற்படச் செய்து மேலா நரகத்துக்கு ஆளாக நேர்ந்ததை எண்ணி எண்ணி மனம் புண்ணானதே. அந்தோ என் பாவம் இவ்வாறு நேர்ந்ததே என்று துக்காராம் சுவாமியை தேடிச் சென்று அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து, சுவாமிகளே, என் யான் அபூர்திபூர்வமாக கூறிய அசப்பிய மொழியை சிறிதும் மனதில் வையாது மன்னித்தருள்வீர்களாக என்று சிறமீது கரங்குவித்து ஸ்தோத்திரம் செய்து மீண்டும் வணங்கி, தன்னைத்தான் நொந்து கொண்டவராய் இப்பெரியார் குணமறியாது கேவலம் கொல்லைக்காவதில் வைத்தேனே. என் புத்தியின்மையை என்னென்று கருதி எவ்வாறு இகழ்வேன்? தேவரிரது திவ்ய திருவடிகளுக்கும் ஈடாகக் கூடாத ஏழை மதியினேன், செல்வ இருமாப்பால் மதிகட்டேன் என்று வருந்தி அன்றுதொட்டு வேலையை தவறாமல் சுவாமிகளை வந்து தரிசித்து ஆசி பெற்று அதன்மேல் அவர்பால் நேசமுற்று அவர் குடும்ப சம்ரட்சணைக்குரிய சகல சாமக்ரியகளும் அவ்வப்போது குறிப்பறிந்து கொடுத்துக் கொண்டே வந்தார். இக்குணர்ந்த துக்காராம் சுவாமிகள் வணிகரது தற்சமய பூஷிப்புக்கும் முற்சமய தூஷிப்புக்கும் சலிப்பு சந்துஷ்டி இல்லாமல் ஒரே நிதானமாக அவரை பாராட்டி வந்து தாம் தம் ஆத்மலாபமாகிய பன்றைநாத ஸ்மரணையும் பஜகோவிந்த சங்கீர்த்தனாமிரத பானமும் தமக்கு இன்றியமையாததாக கொண்டு அதிலேயே தன் புத்தியை அழுத்தி உலக பாசங்களே கனவு என மதித்து காலம் கடத்தி வந்தனர். நாயேறி விழுந்தென் அடாத்துகிலின் ஞானிக்கு பேயான் ஜகம்பழித்தென் பேணுகிலின் தோயார் பெருமை சிறுமையிலே பின்னும் முன்னுமில்லை வரைவற்றி வேண்டிய செய்வார் என்று ஒழிவுகளுக்குத்தில் கூறப்பட்டுள்ளதற்கு உதாரணமாக விளங்கி வந்தார். இவ்வாறு சதாசர்வ காலமும் புத்தியை எம்பெருமானிடம் வைத்திருப்பவரான மெய்ஞானியர் இன்ப துன்பங்கள் வந்த காலத்தும் விருப்பு வெறுப்பின்றி சலனமற்று சமபாவனையிலிருந்து வரும் சுவாபாவிகமானது நமது துக்காராம் சுவாமிகளிடத்தும் குடிகொண்டிருந்தது வெளியாயிற்று.